வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்திய பொருளாதாரம் கடந்த சில ஆண்டுகளாக உத்வேகம் அளிக்கும் வகையில் இருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் ஆஸ்திரிய பிரதமர் டாக்டர் கிறிஸ்டியன் ஸ்டாக்கரும் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சு நடத்துகின்றனர். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஒரு பகுதியாக வீடுகள் குறித்து நேரடியாக தகவல்களை சேகரிக்கும் முதற்கட்ட பணி கர்நாடகா, சிக்கிம் உள்ளிட்ட மாநிலங்களில் இன்று தொடங்குகிறது. மேற்காசியாவில் சண்டை நிறுத்தத்தை நீட்டிக்க கோரவில்லை என்றும் ஈரானுடனான தூதரக ரீதியிலான பேச்சுகள் தொடர்ந்து நடைபெறுவதாகவும் அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்திய பொருளாதாரம் கடந்த சில ஆண்டுகளாக உத்வேகம் அளிக்கும் வகையில் இருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நாக்பூரில் நடைபெற்ற இந்திய வருவாய்ப்பணி பயிற்சி அதிகாரிகளின் நிறைவு விழாவில் பங்கேற்று அவர் உரையாற்றினார். நேரடி வரி வசூலில் ஏற்பட்டுள்ள நீடித்த வளர்ச்சி மக்களுக்கும் நிர்வாகத்திற்கும் இடையேயான நம்பிக்கையை பிரதிபலிப்பதாக தெரிவித்தார். வருமான வரி சட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள திருத்தம், நவீனம், எளிமையான வெளிப்படையான வரி விதிப்பு முறையை ஒட்டிய வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கை என்று அவர் கூறினார். இந்திய வருவாய் பணி அதிகாரிகளின் துல்லியமான வெளிப்படையான திறன்மிக்க நடவடிக்கை மூலம் இந்த சீர்திருத்தத்தின் உண்மையான வெற்றி உறுதி செய்யப்படும் என்று குறிப்பிட்டார். சட்டம் அமல்படுத்தப்படுவதை உறுதி செய்வது மட்டுமின்றி சமூகத்தின் வெளிமுன்னிலை மக்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் நேர்மையுடன் நடத்தப்படுவதை உறுதி செய்வது இந்திய வருவாய்ப்பணி அதிகாரிகளின் பொறுப்பு என்று குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் ஆஸ்திரிய பிரதமர் டாக்டர் கிறிஸ்டியன் ஸ்டாக்கரும் புதுதில்லியில் இன்று பல்வேறு துறைகளில் இருதரப்பு உறவை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்துகின்றனர். பிராந்திய மற்றும் உலகளாவிய விவகாரங்கள் குறித்தும் அவர்கள் விவாதிக்க உள்ளனர். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர், இந்திய ஆஸ்திரிய பிரதமர் இடையேயான சந்திப்பின் மூலம் பல்வேறு துறைகளில் சிறந்த ஒத்துழைப்புக்கான புதிய வழிவகைகள் ஏற்படும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஒரு பகுதியாக வீடுகள் குறித்து நேரடியாக தகவல்களை சேகரிக்கும் முதற்கட்ட பணி இன்று தொடங்குகிறது. இதுகுறித்து உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கர்நாடகா, மிசோரம், ஒடிசா, சிக்கிம், கோவா மற்றும் அந்தமான் நிக்கோபார் மற்றும் தில்லி கண்டோன்மெண்ட் பகுதியில் இந்த கணக்கெடுக்கும் பணி தொடங்குவதாக கூறியுள்ளது. இதற்காக கணக்கெடுப்பாளர்கள் வீடு வீடாக சென்று தரவுகளை சேகரிப்பார்கள் என்றும், இப்பணி அடுத்த மாதம் 15 தேதி வரை ஒரு மாத காலத்திற்கு நடைபெறும் என்றும் தெரிவித்துள்ளது. சுயமாக தகவல்களை அளிக்கும் வசதியின் மூலம் சுமார் 12 லட்சம் பேர் இணையதளம் வாயிலாக தங்களுடைய தகவல்களை சமர்ப்பித்துள்ளதாக அமைச்சகம் கூறியுள்ளது. வீடுகள் குறித்த தகவல்களை சுயமாக சமர்ப்பித்தவர்கள் அதற்கான அடையாள ஆவணத்தை தயாராக வைத்திருக்குமாறும், வீடுகளுக்கு வருகை தரும் கணக்கெடுப்பாளர்களிடம் அதை பகிர்ந்து கொள்ளுமாறும் தெரிவித்துள்ளது. அவ்வாறு சுயமாக தகவல்களை சமர்ப்பிக்காதவர்களிடம் மக்கள் தொகை கணக்கெடுப்பாளர்கள் நேரடியாக தகவல்களை சேகரிப்பார்கள் என்றும் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. இனி தேர்தல் களம். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலையொட்டி தொகுதி வாரியாக எமது செய்தியாளர் வழங்கும் இந்த தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது புதுக்கோட்டை மாவட்டத்திற்குட்பட்ட தொகுதிகள்.
புதுக்கோட்டை மாவட்டத்தில் கந்தவர்கோட்டை, விராலிமலை, புதுக்கோட்டை, திருமயம், ஆலங்குடி, அறந்தாங்கி என 6 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. புதுக்கோட்டை மாவட்டத்தில் 646,171 ஆண் வாக்காளர்களும், 663,626 பெண் வாக்காளர்களும், மூன்றாம் பாலினத்தவர்கள் 63 பேரும் என மொத்தம் 13,09,864 வாக்காளர்கள் உள்ளன. கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது புதுக்கோட்டை மாவட்டத்தில் திமுக 3 தொகுதியிலும், காங்கிரஸ் கட்சி 1 தொகுதியும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 1 தொகுதியும், அதிமுக 1 தொகுதியும் கைப்பற்றியது. கந்தவர் கோட்டை தனி தொகுதியை பொறுத்தவரை அதிமுக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த உதயகுமாரும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சின்னத்துறையும், நாம் தமிழர் கட்சி சார்பில் நதியா தமிழரசனும், தமிழக வெற்றி கழகம் சார்பில் சுப்பிரமணியனும் முக்கிய வேட்பாளராக களம் காண்கின்றனர். கந்தவர் கோட்டை தனி தொகுதியை பொறுத்தவரை உப்பு தண்ணீரால் பலருக்கு சிறுநீரக பிரச்சினை ஏற்பட்டு வரக்கூடிய நிலையில் தண்ணீர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு ஏற்படுத்த வேண்டும், தொழிற்சாலைகள் உருவாக்கி வேலைவாய்ப்பை பெருக்க வேண்டும், சாலை வசதி, சுத்தமான குடிநீர் உள்ளிட்ட கோரிக்கைகள் உள்ளன. விராலிமலை தொகுதியில் அதிமுக சார்பில் விஜயபாஸ்கரும், திமுக சார்பில் செல்லப்பாண்டியனும், நாம் தமிழர் கட்சி சார்பில் சத்யாலட்சுமியும், தமிழக வெற்றி கழகம் சார்பில் முருகேசனும் முக்கிய வேட்பாளராக களம் காண்கின்றனர். விராலிமலை சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை விராலிமலையில் தீயணைப்பு நிலையம் அமைத்து தர வேண்டும், அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அமைத்து தர வேண்டும், கிராமப்புற சாலைகள் மேம்படுத்த வேண்டும், 24 மணி நேரமும் குடிநீர் வசதி, பேருந்து வசதி உள்ளிட்ட கோரிக்கைகள் உள்ளன. புதுக்கோட்டை தொகுதியில் திமுக சார்பில் முத்துராஜாவும், பாரதிய ஜனதா கட்சி சார்பில் ராமச்சந்திரனும், நாம் தமிழர் கட்சி சார்பில் எழிலரசி விஜயேந்திரனும், தமிழக வெற்றி கழகம் சார்பில் KM சரீஃபும் வேட்பாளராக போட்டியிடுகின்றனர். புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை திருவப்பூர், கருவேப்பிள்ளையான் கேட் ஆகிய பகுதியில் 2 ரயில்வே மேம்பாலங்கள் நீண்ட நாள் கோரிக்கையாக உள்ளது. முந்திரி அதிகம் விளையும் பகுதியாக இருப்பதால் ஆதனக்கோட்டை பகுதியில் முந்திரி தொழிற்சாலை அமைத்து தர வேண்டும், தைல மரத்தை அப்புறப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் சமூக ஆர்வலர்கள் முன்வைக்கின்றனர். திருமயம் தொகுதியில் திமுக சார்பில் ரகுபதியும், அதிமுக சார்பில் வைரமுத்தும், நாம் தமிழர் கட்சி சார்பில் லட்சுமி சீனிவாசனும், தமிழக வெற்றி கழகம் சார்பில் சிந்தாமணியும் முக்கிய வேட்பாளராக களம் காண்கின்றனர். திருமயம் சட்டமன்ற தொகுதியில் தொழிற்சாலைகளை கொண்டு வந்து இளைஞர்களின் வேலைவாய்ப்பை உறுதி செய்ய வேண்டும், திருமயம் பேருந்து நிலையம் விரிவாக்கம் செய்ய வேண்டும் கோரிக்கைகளை அப்பகுதி மக்கள் முன்வைக்கின்றனர். ஆலங்குடி தொகுதியில் திமுக சார்பில் மெய்யநாதனும், அதிமுக சார்பில் தனவிமலும், நாம் தமிழர் கட்சி சார்பில் ராஜாராமும், தமிழக வெற்றி கழகம் சார்பில் கந்தசாமி உள்ளிட்ட வேட்பாளர்கள் களம் காண்கின்றனர். ஆலங்குடி தொகுதியில் வாசனை திரவிய தொழிற்சாலை நீண்ட நாள் கோரிக்கையாக உள்ளது. மேலும் பேருந்து வசதி, சாலை வசதி, 24 மணி நேரமும் குடிநீர் வசதி உள்ளிட்ட கோரிக்கைகள் உள்ளன. அறந்தாங்கி தொகுதியில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ராமச்சந்திரனும், பாரதிய ஜனதா கட்சி சார்பில் கவிதா ஸ்ரீகாந்தும், நாம் தமிழர் கட்சி சார்பில் முத்துலட்சுமியும், தமிழக வெற்றி கழகம் சார்பில் முகமது பர்வேசும், தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் நஜீம் கான் உள்ளிட்ட வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். அறந்தாங்கி தொகுதியில் மீனவர் நலம் சார்ந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும், சிப்கோ தொழிற்சாலையை உருவாக்கி வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும், ஏனென்றால் பல இளைஞர்கள் வேலை தேடி வெளிநாடுகளில் இருப்பதால் இனி வரக்கூடிய காலங்களில் அந்த பகுதியிலேயே வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை அப்பகுதி மக்கள் வைக்கின்றனர். ஒட்டுமொத்தமாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் காவேரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும், அதிகப்படியான தொழிற்சாலைகளை உருவாக்கி வேலை வாய்ப்பை பெருக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை புதுக்கோட்டை மாவட்ட மக்கள் முன்வைக்கின்றனர். புதுக்கோட்டையிலிருந்து கதிரவன்.
உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நேற்றிரவு ரயில் மோதியதில் 5 பேர் உயிரிழந்தனர். கர்ச்சனா பகுதியில் பச்சதியோரா என்ற இடத்தில் இந்த சம்பவம் நிகழ்ந்ததாகவும், உயிரிழந்தவர்களை அடையாளம் காணும் பணி நடைபெற்று வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்தியா உஸ்பெகிஸ்தான் ராணுவ கூட்டுப் பயிற்சி உஸ்பெகிஸ்தானில் நேற்று தொடங்கியது. கடல் மார்க்கத்தில் சட்டவிரோதமாக செயல்படுவோரை ஒழிப்பதை இலக்காக கொண்டு சிறப்பு கவனம் செலுத்தி கூட்டுப் பயிற்சி நடைபெறுகிறது. இந்த பயிற்சி இம்மாதம் 25 தேதி வரை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்காசியாவில் சண்டை நிறுத்தத்தை நீட்டிக்க கோரவில்லை என்றும், ஈரானுடனான தூதரக ரீதியிலான பேச்சுகள் தொடர்ந்து நடைபெறுவதாகவும் அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இதுகுறித்து தெரிவித்துள்ள வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் கரோலின் லெவிட், அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுகள் ஆக்கப்பூர்வமான முறையில் நடைபெற்று வருவதாக கூறியுள்ளார். இரு நாடுகளுக்கு இடையே ஒப்பந்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அமெரிக்கா நம்புவதாக அவர் தெரிவித்தார். அத்துடன் அமெரிக்க குழு இஸ்லாமாபாத்திற்கு திரும்பக்கூடும் என்றும் அவர் கூறியுள்ளார். இதற்கிடையே அமெரிக்கா ஈரான் அமைதி பேச்சுகளை மீண்டும் தொடங்கும் முயற்சியாக பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசிம் முனீர் தெஹ்ரான் சென்றுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. பெங்களூருவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த லக்னோ நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 146 ரன் எடுத்து ஆட்டம் இழந்தது. பின்னர் களமிறங்கிய பெங்களூரு 15.1 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 149 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. மும்பையில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் மும்பை அணி பஞ்சாபை எதிர்கொள்கிறது. கேண்டிடேட்ஸ் செஸ் சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் வைஷாலி பட்டம் வென்றார். சைப்ரஸில் நடைபெற்ற இப்போட்டியில் அவர் இறுதிச் சுற்றில் ரஷ்யாவின் கேட்ரினா லாக்னோவை வென்றார். 14 சுற்றுகள் முடிவில் அவர் 8.5 புள்ளிகள் பெற்று இப்பட்டத்தை கைப்பற்றினார். இந்த வெற்றியின் மூலம் இந்த ஆண்டு இறுதியில் நடைபெறவுள்ள உலக செஸ் சாம்பியன் போட்டியில் சீனாவின் ஜூவின் ஜென்னை எதிர்கொள்கிறார். சர்வதேச மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா 3 இடத்தை பெற்றது. கென்யாவின் நைரோபியில் நடைபெற்ற இப்போட்டியில் 3 இடத்திற்கான ஆட்டத்தில் இந்திய மகளிர் அணி 3-2 என்ற கோல் கணக்கில் மலாவியை வென்றது. இந்திய அணியின் அஸ்தம் ஓரான், அவேகா சிங், பிரியதர்ஷினி செல்லதுரை ஆகியோர் தலா 1 அடித்தனர். ஜெர்மனியின் முனிச்சில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி, நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 7-5, 7-6 என்ற செட் கணக்கில் ஜெர்மனி இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்திய பொருளாதாரம் கடந்த சில ஆண்டுகளாக உத்வேகம் அளிக்கும் வகையில் இருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் ஆஸ்திரிய பிரதமர் டாக்டர் கிறிஸ்டியன் ஸ்டாக்கரும் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சு நடத்துகின்றனர். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஒரு பகுதியாக வீடுகள் குறித்து நேரடியாக தகவல்களை சேகரிக்கும் முதற்கட்ட பணி கர்நாடகா, சிக்கிம் உள்ளிட்ட மாநிலங்களில் இன்று தொடங்குகிறது. மேற்காசியாவில் சண்டை நிறுத்தத்தை நீட்டிக்க கோரவில்லை என்றும் ஈரானுடனான தூதரக ரீதியிலான பேச்சுகள் தொடர்ந்து நடைபெறுவதாகவும் அமெரிக்கா தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.